ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான நாள். இது வந்து சனாதன் கோஸ்வாமியுடைய மறைவு தினம். இன்றைக்கு வந்து குரு பூர்ணிமா மற்றும் சனாதன் கோஸ்வாமியுடைய மறைவு தினம். நம்ம வந்து இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து சனாதன் கோஸ்வாமி ஒரு மிக மிக முக்கியமான ஆச்சாரியர். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவருடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க இருக்கிறோம். அதாவது நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்ற அடைகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, வெகு சீக்கிரமாக பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையணும் அப்படின்னா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, நமக்கு பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையணும்னு ஆர்வம் இருந்தாலோ, அல்லது நம்ம எல்லா விதமான ஜட கலங்கத்திலிருந்து விடுபடணும், பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நம்ம விரும்பினா என்ன பண்ணணும்னா, வைஷ்ணவ ஆச்சாரிய மகிமைகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். கிருஷ்ண பக்தருடைய கருணை, அவங்களுடைய மகிமைகளை வந்து, அவங்களுடைய புகழ், நம்ம ஆச்சாரியுடைய வைபவங்களை வந்து திரும்ப திரும்ப கேட்க கேட்க, படிக்க படிக்க, ஆச்சாரிய வைபவங்களை பற்றி பேச பேச நம்ம ஹிருதயம் வந்து தூய்மையடையும். நம்ம ஹிருதயத்தில் எல்லா அழுக்குகளும் மாசுகளும் நீங்க பெறும். அது மட்டும் இல்லை, நம்ம கிருஷ்ணவனோட சீக்கிரமாக முன்னேற்ற அடைவோம். அதனால வைஷ்ணவ ஆச்சாரியர் புகழ்றது வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு உறுதுணையாக முன்னேற்றம் கொடுக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு அந்த உணர்வுகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். அதில் தான் நம்ம இன்னும் கிருஷ்ணவனோட முன்னேற்ற அடையிறதுக்கு நம்ம அவங்களுடைய கருணை, பூர்வாச்சாரியுடைய கருணை இருந்தால் தான் நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்ற அடைய முடியும். அதனால் அவங்களுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். இன்றைக்கு வந்து நம்ம சனாதன் கோஸ்வாமியுடைய கருணையை வந்து பிரார்த்திப்போம். அவருடைய கருணை இருந்தால் தான் நம்ம கிருஷ்ணவோட முன்னேற்ற அடைய முடியும். ஸோ சனாதன் கோஸ்வாமி அவருடைய தோற்றம், அவருடைய லீலைகள் அப்படி வந்து எண்ணற்ற, இதை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சுலபமாக வர்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு சமயம் வந்து ஊரில் ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோஸ்வாமியை புகழ்கிறார். எப்படி புகழ்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு ஒரு இதழ்கள், ஒரு வாய் இருந்தால் பத்தாது, ஐந்து வாய்களுக்கு மேலே இருந்தால் எப்படி ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் சேர்ந்து ஐந்து இதழ்களாக புகழ்ந்தால் எப்படி இருக்குமோ, அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் உற்சாகத்திலையும் வந்து சனாதன் கோஸ்வாமியுடைய தெய்வீகமான குணங்களை முழுமுதற் கடவுளான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புகழ்றார். சைத்தன்ய மகாபிரபு வந்து முழுமுதற் கடவுள். அவரே வந்து தன்னுடைய பக்தருடைய மகிமைகளை சொல்லும்போது ஒரு வாய் பத்தலை அவருக்கு, ஐந்து வாய்கள் இருந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வந்து சனாதன் கோஸ்வாமி மகிமையில் வந்து பக்தர்களுடைய குழுவில் பக்தர்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு புகழ்றார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரண ஜீவாத்மா, இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் பௌதிக உலகத்தில் பந்தப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் சனாதன் கோஸ்வாமியுடைய லீலைகளை வந்து முழுவதும் வர்ணிக்க இயலாது. ஏன்னா சனாதன் கோஸ்வாமியுடைய லீலைகள் வந்து அளவிட முடியாது, எல்லையற்றது. அவருக்கும் பகவானுக்கும், அதாவது சைத்தன்ய மகாபிரபுவும் சனாதன கோஸ்வாமிகளில் அன்பு பரிமாற்றம், சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் சனாதன கோஸ்வாமிகளில் அந்த பக்தியுடைய உணர்வு பரிமாற்றங்கள், சனாதன கோஸ்வாமி பகவான் கிருஷ்ணன் மேலே வைத்திருந்த தூய்மையான அன்பு, இதையெல்லாம் வந்து நம்மளால் வர்ணிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆனாலும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக ஏதோ ஓரளவுக்கு நம்ம ஆச்சாரியிட்டிருந்து கேட்டது. இப்போ உள்ள ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து சனாதன கோஸ்வாமி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய மகிமைகள் என்னன்னு நம்ம ஓரளவுக்காக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இப்போ சனாதன் கோஸ்வாமி வந்து 1488 தோன்றினார். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பிராமண குலத்தில் தோன்றினார். அதாவது சரஸ்வத பிராமண கம்யூனிட்டி, அந்த சரஸ்வத பிராமண கம்யூனிட்டியில் வந்து தோன்றினாங்க. அவங்க அப்பா வந்து அந்த பிராமண கலாச்சாரத்தை ரொம்ப சிரத்தையோடு பயிற்சி பண்ணக்கூடியவர், குமார தேவா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதை பற்றி விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலானே நிறைய இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டு, இந்த குமார தேவா எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அவங்களுக்கு எவ்வளோ பசங்க இருந்தாங்க, அவங்க எப்படி வந்து அவங்களுடைய ஆன்சிஸ்டர், அவங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வந்து கர்நாடகாலேருந்து பெங்காலுக்கு மாறி வந்தாங்க, அப்புறம் அங்கேருந்து என்னென்ன அவங்க பண்ணாங்கன்னு அது ஒரு பெரிய கதை போயிட்டே இருக்குது. ஸோ அதுவும் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த குமார தேவாவுக்கு நிறைய பசங்க இருந்தாங்க. குமார தேவாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாலும் அதில் இந்த மூணு பேர், சனாதன், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இந்த அனுபமா அல்லது ஸ்ரீ வல்லபா, இந்த மூணு பேரும், மூணு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த அவங்களுடைய குழந்தைகளில். இப்படி சனாதன் கோஸ்வாமி உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்ததுனால அவருக்கு இயல்பாகவே வந்து அவர் ஆக்சுவலி அவர் சாதாரண நபர் இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் யாருமே சாதாரணமான நபர்கள் இல்லை. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணனுடைய நித்தியமான நிலையில் பங்கு வைக்கிறவங்க. கிருஷ்ணாவுடைய நித்தியமான நிலையில எப்பவுமே பங்கு, நித்திய சித்தர்கள், பகவானுடைய உலகத்தில் நித்தியமாக கிருஷ்ணாவுடைய சேவையில் இருக்கக்கூடியவங்க. ராதா கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணாவுடைய சேவைகளில் கோபிகள் இருக்காங்க. அதாவது கிருஷ்ணனுடைய பக்தர்களே உயர்ந்தவங்க கோபிகள். அந்த கோபிகளே முதல் தரமான உயர்ந்த பக்தி ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாரணிக்கு அஷ்ட சகிகள், எட்டு சகிகள் இருக்காங்க. அவங்கள லலிதா, விசாகா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே அதாவது ஒரு லெவல் இருக்கும். அதாவது அதாவது பகவானுக்கு சேவை பண்ணுறது நேரடியாக பண்ணாமல் இப்போ வந்து கோபிகள்லாம் மலர்களுக்கு தொடுத்து அஷ்டசகிட்டு கொடுப்பாங்க, அஷ்டசகி வந்து கிருஷ்ண ராதாரணிட்டு கொடுக்குறாங்க, ராதாரணி கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுடைய சேவை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படும். அப்போது இந்த கோபிகளுடைய அசிஸ்டன்ட் அவனுடைய சேவகர்கள் தான் மஞ்சரிகள். அப்போ இந்த மஞ்சரிகள் எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய இந்த லீலையில் கோபிகள் மூலமாக கிருஷ்ணாவுடைய லீலையில் பங்கெடுத்துக்கிறவங்க. அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றும் போது தன்னுடைய சகாக்களோட தோன்றினார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வரும்போது சகாக்களோட வந்தார். அப்படி வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய சேவையில் அவருடைய சேவையில் வந்து அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அவருடைய சேவையில் வந்து கலந்துக்கிறதுக்காக எல்லா மஞ்சரிகள் அவங்கெல்லாம் வந்து இந்த பூமியில் தோன்றினாங்க. அப்படி ரூப மஞ்சரிகள் தான் ரூப கோஸ்வாமியாக தோன்றினாங்க. இந்த ரூப மஞ்சரி கூட ரதி மஞ்சரி லவங்க மஞ்சரி இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ரதி மஞ்சரி லவங்க மஞ்சரிங்கிறவங்க வந்து அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன், ரதி மஞ்சரியும் லவங்க மஞ்சரியும் ரெண்டு பேரோட சேர்ந்த காம்பினேஷன் தான் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி அது மட்டும் இல்லை, அவர் சைத்தன்யமாப்பிய உடலாகவே கருதப்படுறார். அந்த அளவுக்கு அவர் வந்து மிக மிக தூய்மையான ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா. அவர் சனாதன கோஸ்வாமி இந்த லோகத்தில் பகவானால் இங்கே அழைத்து வரப்பட்டவர். அது சனாதன கோஸ்வாமி வந்து இயல்பாகவே சின்ன வயதுலேருந்தே வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு. இவங்க மூணு பேருக்கும் ரூபா சனாதனா அந்த அனுபமா ஸ்ரீவல்லப் இவங்க மூணு பேருக்கும் வந்து இயல்பாகவே சின்ன வயதுலேருந்தே கிருஷ்ணர் மேலே ரொம்ப அன்பு இருக்கு. கிருஷ்ணா மேலே பக்தி, கிருஷ்ணர் மேலே அன்பு, இது மாதிரி ரொம்ப அழகாக பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து சனாதன கோஸ்வாமியுடைய கனவுல ஒரு பையன் வந்தார், ஒரு அழகான பையன். அந்த பையன் வந்துட்டு சனாதன கோஸ்வாமிட்ட பாகவதத்தை வந்து கிஃப்டாக கொடுக்குறார். பாகவத கிஃப்ட் கொடுக்குறார் சனாதன கோஸ்வாமி. அந்த சனாதன கோஸ்வாமி வந்து அந்த கனவு அன்னைக்கு நைட்டு கனவு காண்கிறாரு. அன்னைக்கு காலையில் வந்து இந்த கனவு ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா யாரோ பிராமின் பையன் வந்து தனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற ஞாபகம் வந்து சனாதன கோஸ்வாமிக்கு வருது. அந்த சமயத்திலே வந்து அந்த மார்னிங் வந்து அது அதே மாதிரி ஒரு அழகான பையன் வந்து சனாதன கோஸ்வாமிக்கு பாகவதத்துக்கு கிஃப்ட் கிஃப்டாக கொடுக்குறார். பாகவதம் கிஃப்ட் கொடுத்துருந்தார். அண்ட் பாகவதம் கிஃப்ட் கொடுத்த உடனே அன்றிலிருந்து சனாதன கோஸ்வாமி பாகவதத்தை தினமும் நித்தியம் பாகவத செய்வார். தினமும் பாகவதம் வாசிக்கிறார், தினமும் பாகவதம் வாசிக்கிறார். பாகவதம் தான் தன்னுடைய அது ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் வந்து சனாதன கோஸ்வாமி சொல்ற, பாகவதம் தான் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், பாகவதம் தான் எனக்கு மிகச்சிறந்த நலன் விரும்பி, பாகவதம் தான் எனக்கு சங்கம் அப்படின்னு தினம் தினம் பாகவத ஸ்லோகங்களை படித்து இன்பம் அனுபவிக்கிறார் சனாதன கோஸ்வாமி. சைத் கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை படித்து ஆனந்தம் அனுபவிக்கிறார். இப்படி சனாதன கோஸ்வாமியுடைய இயர்லியர் லைஃப் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ண உணர்வு பாகவதம் அது சம்மந்தமான விஷயங்களாகவே ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் சாஸ்திரம் படிக்கணும். அப்போ வித்யா வச்சஸ்பதின்னு ஒரு பக்தர், வித்யா வச்சஸ்பதி வந்து மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய பண்டிதர். அவர் இவங்க வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியும் ராம்கேலிங்கிற இடத்துல தங்கியிருந்தாங்க. இந்த ராம்கேலிங்கிறது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து மால்டான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த மால்டா டிஸ்ட்ரிக்டோட ஹெட்குவார்ட்டர்ஸ் தான் ராம்கேலி. இந்த ராம்கேலியில் வந்து ரூப் சனாதன் வந்து அவங்க மூணு சகோதரர்களும் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு அடிக்கடி வந்து வித்யா வச்சஸ்பதி வந்து அந்த ஸ்காலர் அந்த பண்டிதர் வந்து வித்யா வச்சஸ்பதி அங்கே வருவார். அப்போ அவர்கிட்டருந்து சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்குறாங்க. இந்த வித்யா வச்சஸ்பதி வந்து மிகப்பெரிய ஸ்காலர், பண்டிதர். நம்ம பின்னாடி சைத்ரமா பிள்ளையில படிப்போம் சர்வபோம பட்டாச்சாரியர்னு ஒரு பக்தர். இந்த சர்வ பட்டாச்சாரிய சகோதரர் தான் வித்யா வச்சஸ்பதி. அவர்கிட்டருந்து சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்குறாங்க. இப்படி சாஸ்திரங்களாம் கற்றுட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாகவும் வேதங்கள் இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மற்ற பிற மொழிகள் சமஸ்கிருதம் அப்புறம் லத்தீன் அப்புறம் எண்ணற்ற மொழிகள் இதில் எல்லாத்துலேயுமே அவங்க தேர்ச்சி பெற்றவங்க, ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க, வெரி இன்டெலிஜென்ட், வெரி வெல் ஸ்காலர்டு, புத்தி கூர்மை உள்ள ஆச்சாரியர்கள். மூணு பேர் வந்து ரூபா சனாதனா அப்புறம் அனுபமா அல்லது அவர் ஸ்ரீவல்லபான்னு சொல்லுவாங்க. இந்த மூணு பேர் வந்து மிகப்பெரிய பாண்டித்தியம் உள்ளவங்களாம் அங்கே இருக்காங்க. அப்போ இவங்களுடைய மகிமையை அறிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி சனாதனும் ரூபரும் அனுபமாவும் வந்து மிகப்பெரிய பண்டிதர்கள் நிறைய கற்றறிந்தவங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட கல்வி கேட்கறதுக்காக அவங்ககிட்ட வேதம் படிக்கிறதுக்காக பல பல இடங்கள்லேருந்து பக்தர்கள் வரும், பிராமணர்கள் வருவாங்க. பிராமணர்கள் பக்தர்கள் பண்டிதர்கள்லாம் வந்து இவங்களுடைய சங்கம் வேண்டி வராங்க. ஸோ இவங்க அந்த ராம்கேலியில் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறாங்க. எப்படின்னா இவங்க வந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய சிந்தனையில் இருக்கிறதுனால, கிருஷ்ணாவுடைய லீலையில் கிருஷ்ணாவுடைய ஸ்மரணத்தில் இருக்கிறதுனால தங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து ரொம்ப அழகான விருந்தாவன சூழ்நிலை உருவாக்குனாங்க. விருந்தாவனத்தில் உள்ள தமாள மரங்கள் கதம்ப மரங்கள் இந்த மாதிரி நிறைய மரங்களை வச்சுக்கிட்டாங்க. ராதா குண்ட ஷாம குண்ட மாதிரி குளங்கள், யமுனா நதிக்கரை மாதிரி உள்ள இடம், இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த விருந்தாவன சூழ்நிலையை உருவாக்கி அங்கே வந்து ரொம்ப அற்புதமாக பக்தி தொண்டு பண்ணுறாங்க. அப்ப அந்த ரூப சனாதனுடைய சங்கம் வேண்டி எண்ணற்ற பக்தர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் அவங்கள்ட்ட கல்வி கேட்கறதுக்காக வராங்க. ஸோ இப்படி ரூப சனாதன் சனாதன் கோஸ்வாமியுடைய மகிமை வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி இவங்க ரொம்ப பாண்டித்தி உள்ளவங்க, ரொம்ப பக்தி பண்ணக்கூடியவங்க, கிருஷ்ண மேல அளவில் அன்பு உள்ளவங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்ககிட்ட சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்க வராங்க. இப்போ அதை அறிஞ்சிட்டு அங்கே வந்து நபா பூஷன் ஷா, அந்த டைமில் வந்து 500 வருஷங்களுக்கு முன்னாடி முகலாயர் இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது நவா பூஷன் ஷா தான் வந்து பங்காளத்தில் வந்து ராஜாவாக இருந்தார், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ நவா பூஷன் ஷா வந்து இவங்களுடைய புத்தி கூர்மையை பற்றி தெரிஞ்சுட்டாங்க. வெரி இன்டெலிஜென்ட் இவங்க ஸ்காலர். இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க மூணு பேரும் சனாதன், ரூப சனாதன், அப்புறம் இவர் அனுபமா, இவங்க மூணு பேருமே வந்து பயங்கரமான பாண்டித்தி உள்ளவங்க. இவங்களுடைய நாலேஜ் நமக்கு இருந்ததுன்னா, இவங்களுடைய நாலேஜ் இவங்க நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய எல்லை இன்னும் நிறைய விஸ்தாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் போய் சந்திக்கிறார். யாரு? நவா பூஷன் ஷா. ஸோ நவா பூஷன் ஷா வந்து இவங்க மூணு பேரையும் சந்திச்சு சொல்கிறார், நீ எங்கிட்ட வேலை பார்க்கணும், எங்கிட்ட வேலை பார்க்கணும், நீங்கள் அப்படி நீங்கள் மறுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து யாரும் உங்களுடைய பக்தி யாரும் பின்பற்ற விட மாட்டோம், எல்லாரையும் நாங்கள் வந்து நான் வந்து ஜெயிலில் போட்டுருவேன், பக்தர்களை வந்து நான் துன்புறுத்துவேன். ஸோ நவா பூஷன் ஷா வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணுறார், அவங்கள வந்து நவா பூஷன் ஷா வந்து அவங்கள த்ரெட் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? அவங்கள வந்து மிரட்டுறார், நீங்கள் வந்து மரியாதை எங்ககிட்ட வந்து முதல்ல அன்பாக பேசுகிறார், நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து வேலை பார்க்கணும். இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு வந்து நிறைய சேவை இருக்குது, நாங்கள் பகவானை வந்து ஆராதிக்கணும், நாங்கள் பாகவதெல்லாம் படிக்கணும், எங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் அப்போ உடனே இவங்க கோவம் வந்து அவங்களை எச்சரிக்கிறான், நீங்கள் வந்து எங்ககிட்ட வேலை பார்க்கலைன்னா நாங்கள் வந்து யாருமே தர்ம உங்களுடைய இந்து தர்மத்தை யாரும் ஃபாலோ பண்ண விட மாட்டோம், உங்களுடைய சனாதன தர்மத்தை பின்பற்ற விட மாட்டேன்னா, யாரையும் நாம சங்கீர்த்தனம் பண்ண விட மாட்டேன், யாரையும் பாகவதம் படிக்க விட மாட்டேன், எல்லாரும் இப்படி ஜெயிலில் போடுவேன், பக்தர்லாம் கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப எச்சரிக்கிறான், கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறான். யார்? நவா பூஷன் ஷா. தென் வேறு வழி இல்லாமல் ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் அனுபமாவும் மற்ற பக்தருடைய நன்மைக்காக, மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது, மற்ற வைஷ்ணவர்கள் வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம மூணு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கணும். தென் ஃபைனலாக ஒத்துக்கிறாங்க, சரி பரவாயில்ல நாங்கள் உங்ககிட்ட வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நவா பூஷன் ஷாட்ட வேலை பார்க்க வராங்க. அப்போது இவங்க மூணு பேருடைய டேலண்ட்டு, அவங்களுடைய புத்தி கூர்மை, அவங்களுடைய திறமையை பார்த்து அவங்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்குறார் நவா பூஷன் ஷா. ஒருத்தருக்கு வந்து மந்திரியாகவும், ஒருத்தருக்கு வந்து அமைச்சராகவும், இன்னொருத்தருக்கு வந்து காரியதரிசியாகவும், இப்படி மூணு பேருக்கும் மூணு உயர்ந்த பதவியை கொடுத்து என்ன அப்போவே அந்த டைம்லேயே 500 வருஷங்களுக்கு முன்னாடியே ரூப கோசாமியும் சனாதன் கோசாமி அனுபவமாகவும் மிக உயர்ந்த பதவி வகித்தவங்க. அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான சம்பளம் அந்த டைம்லேயே இருந்தது, எவ்வளோ கோல்டு காயின், லட்சக்கணக்கான சம்பளம் கொடுத்து அவங்கள பக்கத்தில் வச்சுருந்தா. ஏன்னா நவா பூஷன் ஷா தெரியும் இவங்களுடைய ஆற்றல், இவங்களுடைய திறமையினால நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக நம்முடைய எல்லையை விரிவாங்க பண்ணலாம், ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் நம்ம பக்கத்தில் வச்சுருந்தான். ஆனால் இவங்க மூணு பேர் வந்து முகலாயர்கிட்ட வேலை பார்த்ததுனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டாங்கன்னா, அவங்க முகலாயர்களுடைய சங்கம், அவங்களுடைய சங்கத்தினால் அவங்க என்ன பண்ண, இவங்க பேரையெல்லாம் மாற்றிட்டான். நவா பூஷன் ஷா என்ன பண்ணால் இவங்க மூணு பேர் பேரை மாற்றிட்டான். சனாதன் கோஸ்வாமி வந்து சகார் மலிக், ரூப கோஸ்வாமிக்கு வந்து தபீர் காஸ். ஸோ தபீர்கா சகார் மாளிகின்னு இவங்க பேரையெல்லாம் மாற்றி இவங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டான். ஸோ அவன்கிட்ட வேலை பார்த்ததுனால அவன் பண்ணுறது எதுக்குமே வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. ஆனால் அதே சமயம் வந்து அவங்க உள் மனதில் வந்து கிருஷ்ணாவுடைய வெளியிலே நடிச்சுட்டே இருக்காங்க, கிருஷ்ண பக்தி பண்ணிகிட்டே இருக்காங்க, கிருஷ்ணாவுடைய ஸ்மரணத்திலே இருக்காங்க. ஆனால் வெளியில் வேறு வழி இல்லாமல் மற்ற பக்தருடைய நன்மைக்காக இந்த சாஸ்திரம் இந்த தர்மம் அழிஞ்சிடக்கூடாது, அவங்க வந்து பயிற்சி நம்ம தான் பண்ண முடியல, அவங்களாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மற்றவங்களுடைய நன்மைக்காக வந்து இவங்க அந்த நவா பூஷன் ஷாட்ட வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அற்புதமான விருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அப்போ அப்படி இருந்து கூட அவங்க அடிக்கடி பக்தருடைய சங்கத்திலேருந்து பாகவதம் படிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சைத்தன்ய மகாப்பிரபு மகிமையை கேள்விப்பட்டிருந்தாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு வந்து முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாப்பிரபு தோன்றியிருக்காரு, நவதீபத்தில் வந்து சங்கீத நிலையை தொடங்க போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு வந்து கயாவில் போய் ஈஸ்வரபுரியை சந்திச்சு வந்ததுக்கப்புறம் சைத்தன்ய மகாப்பிரபு சங்கீத நிலையை ஆரம்பிக்கிறார். இப்படி சங்கீத நிலையில் ஆரம்பித்த கொஞ்ச நாளே சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணார்னா, இந்த கலியுகத்தில் வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப துப்பாக்கிசாலிகளாக இருக்காங்க, இப்போ இங்கே எல்லாரையும் வந்து பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கணும், அவங்க எல்லாரையும் பவானி மேலே பக்தி பண்ண வைக்கணும், பக்தி தொண்டு பாதிக்க அவங்களை கொண்டு வரணும், அவங்கள வந்து பவானி நாமத்தை உச்சரிக்கணும், உச்சரிக்க வைக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி அவங்க பவானி நாமத்தை உச்சரிக்க வைக்கணும்னா நான் வந்து சன்னியாசம் எடுக்கணும், நான் சன்னியாசம் எடுத்தால் தான் என்னுடைய போதனைகளை வந்து என்னுடைய உபதேசங்கள் வந்து அவங்க கேட்பாங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதன்ய மகாபிரபு வந்து எல்லாருடைய நன்மைக்காக தன்னுடைய அன்பான அம்மா அன்னை தன் மிகவும் அன்பான அன்னை பிரியமான அன்னை தன் தாய் அதுக்கப்புறம் தனக்கு பிரிய மிகவும் பிரியமான மனைவி ரொம்ப அழகான மனைவி இவங்களை தொடர்ந்து சன்னியாசம் எடுக்கிறார். ஸோ சன்னியாசம் எடுத்துகிட்டு கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்கிறார், நாம சங்கீதத்தை தொடங்குறார். இப்போ சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு கேள்விப்பட்ட உடனே ரூப கோசாமியும் சனாதன கோசாமியும் அவங்களும் எப்போ தான் இந்த பௌதிக வாழ்க்கை நம்ம விடுவிடுவோம், நம்ம சைதன்ய மகாபிரபு எப்போ நம்ம சைதன்ய மகாபிரபு பார்க்க போகிறோம், எப்போ அவருக்கு சேவை பண்ண போகிறோம், எப்போ அவருடைய இயக்கத்தில் சேர போகிறோம் அப்படின்னு ஏங்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து ரூப கோசாமியும் சனாதன கோசாமியும் அனுபவமாகவும் வந்து எப்போ நம்ம சைதன்ய மகாபிரபு போய் சேர போகிறோம், எப்போ அவருடைய லீலையில் பங்கெடுத்துட்டு போகிறோம், எப்போ வந்து நம்ம அவருக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏங்கிட்டே இருக்காங்க. தினமும் அவர் வந்து கடிதம் எழுதுறாங்க சைதன்ய மகாபிரபு, கடிதம் போட்டு போட்டு பதிலே வரல, ரொம்ப நாளாக பதில் எழுதிட்டே இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு வந்து ரூப் சனாதன் வந்து லெட்டர் போடுறாங்க, மகாபிரபு உங்களுடைய கருணை எனக்கு கொடுங்க, இந்த பௌதிக உலகத்தில் நாங்கள் வந்து சீக்கிரமாக விடுபடணும், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த பதவி இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு உயர்ந்த பதவி வேண்டாம், எங்களுக்கு செல்வ எதுவும் வேணாம், எங்களுக்கு உங்கள் கைங்கரியம் தான் வேணும், தயவுசெய்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், உங்களுடைய கட்டளைக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லெட்டர் போடுறாங்க. ரொம்ப நாளாக பதில் வரவே இல்லை. தென் ஒரு நாள் பதில் வந்தது. ஒரு நாள் பதில் வந்தப்போ சைதன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, உங்களுக்கு சமயம் வரும், கிருஷ்ணா உங்கள் மேலே கருணை காப்பார். ஸோ எப்படி வந்து ஒரு மனைவி தன் கணவனுக்கு சேவை பண்ணிட்டுருக்கா, ஆனாலும் மனைவிக்கு வந்து தன் காதலன் மேலே ரொம்ப பிரியம், எப்போ அவனை சந்திக்க போகிறோம், எப்போ அவனை பார்க்க போகிறோம்னு எங்கிட்டே இருக்கா. ஸோ உள் மனசுக்குள்ள தன் காதலை நினச்சிட்டு இருக்கா, வெளியில் வந்து தன் கணவனுக்கு மேலே ரொம்ப பக்தி உள்ள மாதிரி நடந்துக்கிறா. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தன் உள் மனதுக்குள்ளே நீங்கள் எப்பவும் கிருஷ்ணாவை நினச்சிட்டே இருங்க, நாங்கள் எப்போ கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண போகிறோம், எப்போ நம்ம கிருஷ்ணர் அடைய போகிறோம் அப்படின்னு உள் மனதுக்குள்ளே நீங்கள் கிருஷ்ணாவை மெடிடேட் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்து நீங்கள் உங்களை டியூட்டி பண்ணுங்கள். ஸோ டைம் வரும்போது நேரம் வரும்போது கிருஷ்ணா டெஃபினட்டாக கட்டாயம் உங்களை வந்து பௌதிக துன்பத்துக்கு விடுவிப்பார், ஸோ பொறுமையாக இருங்க அப்படின்னு சைதன்ய மகாபிரபு வந்து அவங்களுக்கு பதில் அளிக்கிறார். ஸோ அது வந்து அவங்க ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஸோ அவங்க வந்து தன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருக்காங்க, கடமையை செஞ்சுட்டு அதே சமயம் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு எப்போ சந்திக்க போகிறோன்னு மனதுக்குள்ளே ஏங்கிட்டே இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு எப்போ சந்திக்க போகிறோம், எப்போ அவருடைய சேவையில் ஈடுபட போகிறோம், எப்போ நம்ம வந்து பௌதிக வாழ்க்கை திறக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு நாளும் சைதன்ய மகாபிரபு தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு லீலைகளை அவருடைய சங்கீர்த்தன இயக்கம் அதை பற்றி வந்து நினச்சிட்டே இருக்காங்க. தென் ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு வந்து சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் அவர் எந்த மாதிரி மனநிலைனா அவர் பிருந்தாவனம் போகணும், கிருஷ்ணாவோட லீலைகள் நடந்த இடத்த பார்க்க போகணும் அப்படின்னு நாளுக்குலாம் அவர் கிருஷ்ண மேலே அன்பு அதிகரிச்சுட்டு கிருஷ்ணாவுடைய பக்தி தொட்டு கிருஷ்ணா மேலே தூய்மையான அன்பு சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. நான் இன்றைக்கி பிருந்தாவனம் போக போகிறேன், நான் இன்றைக்கி கோவர்தன மலையை பார்க்க போகிறேன், நான் இன்றைக்கி யமுனா நதியை பார்க்க போகிறேன், நான் இன்றைக்கி கிருஷ்ணா லீலையில் நடந்த இடங்கள்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு வந்து எங்கிட்டே இருக்கார். சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் தன் பக்தர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட் இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு சைதன்ய மகாபிரபு வந்து பிருந்தாவனம் போக முயற்சி பண்ணுறார். தென் பக்தர்லாம் சொல்ல, நாங்களும் உங்கள் கூட வருவோம், நீங்கள் தனியாக போகக்கூடாது, நாங்களும் உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா பக்தர்களுக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தான் அவங்களுடைய இருதய ஆத்மா உயிர் எல்லாம் அவங்க தான். சைத்தன்ய மகாபிரபு பிரிஞ்சு அவங்களால ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது. அப்போ நாங்களும் உங்கள் கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு கூட சேர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு கீர்த்தனை பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இப்படி எல்லாரும் கீர்த்தனை பாடிட்டு அவங்க வந்து பிருந்தாவன யாத்திரையை தொடங்குறாங்க. அப்போ வந்து நரசிங்கானந்த பிரம்மச்சாரின்னு ஒரு பக்தர், அவர் வந்து தன் மனதில் வந்து கண்ணை மூடி பகவான் தியானிச்சார்னா, சைதன்ய மகாபிரபு தியானிச்சார்னா அவர் என்னென்ன செய்ய போறாருங்கிறது எல்லாமே அவரால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு சைதன்ய மகாபிரபுனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பக்தர் அவர், மிக மிக உன்னதமான பக்தர். இப்போ நரசிங்கானந்த பிரம்மச்சாரி வந்து சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போகும்போது அவர் தியானத்தில் உட்காந்துக்கிறார். தியானத்தில் உட்காந்து சைதன்ய மகாபிரபு போகக்கூடிய பாதைகள்லாம் வந்து அழகாக சுத்தம் பண்ணி அதில் விதவிதமான மலர்களால் அலங்காரம் பண்ணி சைதன்யாவுடைய தாமரை பாதங்கள் அந்த மலர்கள் மேலே நடந்து வர மாதிரி தியானம் பண்ணுறாரு. சைதன்ய மகாபிரபு வந்து மானசீகமான தியானம், அந்த சைதன்ய மகாபிரபு போகிய பாதைகளை வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கணும். ஏன்னா சைதன்யாவுடைய தாமரை பாதங்கள் வந்து மிருதுவானது. ஸோ அந்த பாதங்கள் வந்து கரடு முரடால கல்லாலும் முருக்களாலும் குத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரோடை வந்து அந்த வழியை வந்து சுத்தம் பண்ணி அதில் வந்து மலர்களால் அலங்காரம் பண்ணி அப்படியே சைதன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு போகிறது, அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தடவை சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போக மாட்டார், அவர் வந்து கனி நாட்டசாலங்கிற ஊர் வரைக்கும் போவார், அந்த ஊர் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் பக்தர் இடத்துல. தென் பக்தர்களுக்கும் அதை ஆமோதிக்கிறாங்க, பக்தர்கள் ஏற்றுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நரசிங்கானந்த பிரம்மச்சாரி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், சைதன்ய மகாபிரபு இந்த தடவை பிருந்தாவனம் போக மாட்டார் அப்படின்னா அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதே போல் தான் சைதன்ய மகாபிரபு பிருந்தாவன யாத்திரை போகிறதா கிளம்பிட்டு அப்படியே வழியெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ யாரையெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாரும் ஹரி 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 ஹரின்னு சைத்திர மாப்பு முன்னாடி கையை உயர்த்தி நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. ஸோ சைத்திர மாப்பு யாரெல்லாம் பாக்குறவங்க அவங்களுக்கு எல்லாம் தூய்மையான கிருஷ்ண மேல அன்பு வெளிப்படுது, கிருஷ்ண பிரேமம். சைத்திர மாப்பு யாரையெல்லாம் பாக்குறாங்களோ, யார் அவருடைய ஸ்பரிசம் யார் மேலாம் படுதோ அவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ண மேல தூய்மையான அன்பு பெறுறாங்க. ஸோ இப்படி வழியெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சைத்திர மாப்பின்னு தொடர்ந்து வராங்க. இப்போ சைத்திர மாப்பு வந்து கரெக்டா அந்த பிருந்தாவனம் போற வழியில பிருந்தாவனம் போகாம நேராக ராம்கேலி வந்துடுறாரு. ஸோ ராம்கேலியில வந்தோடனே அங்க பிரம்மாண்டமான கூட்டம் சைத்திர மாப்பு சந்திக்கும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்க வந்து பார்க்க வராங்க. இந்த இளம் சன்னியாசி ரொம்ப அழகா இருக்காரு, அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சிய ஒரு மேனிய வருது, அப்படி அவ்வளவு பொன்னிறம், அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு அழகு. அந்த சன்னியாசியோட அழகை பார்க்க லட்சக்கணக்கான ஜனங்க கூடுறாங்க. அப்படி எல்லாம் பல இடங்கள்ல இருந்தும் பல கிராமங்கள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்து வந்து ராம்கேலிக்கு வராங்க. சைத்திர மாப்பு அவர் ரெண்டு கை உயர்த்தி நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ சைத்திர மாப்பு நாம சந்திச்சு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்க வந்து சைத்திர மாப்பு பின்தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணே வராங்க. ஸோ இப்படி சைத்திர மாப்பு ராம்கேலியில நகரங்கள்ல வீதிகளில் வந்து தெருக்கள்ல வந்து பாடிட்டே வராரு. அப்போ சைத்திரமாப்புடைய மகிமையை வந்து அந்த நவாபுசேஷா கேள்வி போறாரு. ராம்கேலிக்கு யாரோ ஒரு இளம் சன்னியாசி வந்திருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப தேஜஸா இருக்காராம், அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க வராங்களாம் பாக்குறதுக்கு, அவரை நான் பார்க்கணும், அந்த சன்னியாசி நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த நவாபுசேஷா ஆசைப்படுறாரு. அப்போ அந்த நவாப்கிட்ட வந்து ஒரு மந்திரி வேலை பார்த்துட்டு இருந்தார், கேசவ் கத்திரின்னு. ஸோ இந்த கேசவ் கத்திரி வந்து அவருடைய மனசு புரிஞ்சுக்கிட்டார் நவாப்புக்கு. ஏன்னா நவாப் வந்து அவர் ஒரு மேய்ச்சா அவருக்கு பொறாமை, என்ன பொறாமைனா இவர் வெளியில வந்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி காமிக்கிறாரு, உள்ளுக்குள்ள வந்து இவர் ஏன் இந்த கூட்டம் சேர்க்கிறாரு, இவர் வந்து நம்ம சமயத்துக்கு எதிராக வந்து பண்றாரு, இவர் வந்து அவருடைய சமயத்தை வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சைத்திர மாப்பிள்ள ஒரு பொறாமை ஏற்படுது. ஸோ நவாப்புக்கு வந்து சைத்திர மாப்பிள்ள பொறாமை இருக்குங்கிறத வந்து கேசவ கத்திரி புரிஞ்சுட்டார். கேசவ கத்திரி சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க வந்து ஏன் அவரை பார்க்க போகணும், அதுவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஏதோ ஒரு சன்னியாசி அங்கேயும் போய் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறாரு, அப்போ ஏதோ பிருந்தாவன யாத்திரை போறதா அப்படி பிரயாணம் பண்ணி போறாரு, போற வழியில எங்கேயாவது பிரசாதம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுவாரு, அங்கங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாரு போயிடுவாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கூட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, அங்கெல்லாம் சும்மா ஒரு வேடிக்கை பார்க்கறது யாரோ போயிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு அவருடைய மனசை மாத்தி விட்டுறாரு. இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் தீரல, ஏன்னா அது இல்ல நான் கேள்விப்பட்ட லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி வர்றாங்க, அவருடைய கீர்த்தனை சேர்ந்து எல்லாரும் கீர்த்தனை பாடுறாங்க, எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் தங்களை கட்டுப்படுத்திக்க முடியாம தரையில துள்ளி குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, பாடுறாங்க, உருண்டு பெறடுறாங்க, கிருஷ்ணர் மேல அன்பு அவங்க வெளிப்படுது அப்படிங்கறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு இந்த நவாப் ஹுசைன் சாஹிப் வந்து நம்பிக்கை இல்லை. தென் ரூபகோசாமி சனாந்த் கோசாமிட்ட போய் கேட்கிறார். ரூபகோசாமி சனாந்த் கோசாமிட்ட போயிட்டு, நீங்க கேள்விப்பட்டீங்களா யாரோ இங்க வந்து ஒரு சன்னியாசி வந்திருக்காரா, அவரு பயங்கர சக்தி வாய்ந்தவரா இருக்காரு போல இருக்கு, அவருடைய புகழ் வந்து பயங்கரமா இருக்கும் போல இருக்கு, நிறைய பேர் அவர் பின்பற்றுறாங்க, நீங்க யாரு, அவர் யாரு தெரியுமா உங்களுக்கு, அவர் யாரு தெரியுமா, யார் அவரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவராமா அப்படின்னு யார் போய் நவா போயிட்டு யார்கிட்ட கேட்கிறா, ரூப் சனாதன்கிட்ட. தென் ரூபகோசாமி சனாந்த் கோசாமி சொல்றாங்க, ஓ நீங்க அவர் யாரு தெரிஞ்சுக்கணுமா, உங்க இதயத்தை கேட்டு பாருங்களேன், உங்க மனசு கேட்டு பாருங்களேன், அவர் யாருன்னு சொல்லும், அவங்க யாருன்னு சொல்லும், நீங்க யார் வழிபடுறீங்களோ அவர் தான் அவரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி ரூபகோசாமி சனாதனத்தை கேட்டோடனே அந்த நவாப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடு அப்படியே தகச்சு போயிருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து ரூபகோசாமி சனாதன கோசாமி அனுப்பம்மா, இவங்க மூணு பேர், அனுப்பம்மாவோட சின்ன பையன், அப்போ அஞ்சு ஆறு வயசா இருக்கும் அவர், ஜீவ கோஸ்வாமி. ஸோ ஜீவ கோஸ்வாமி அந்த சின்ன பையன், அப்புறம் அனுப்பம்மா அவங்க அப்பா, அப்புறம் ரூப் சனாதன், இவங்க நாலு பேரும் அன்னைக்கு நைட்டு வந்து யாருக்கும் தெரியாம சைத்திர மாப்பு சந்திக்கிறதுக்காக வராங்க, சைத்திர மாப்பு தங்கியிருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ சைத்திர மாப்பு வந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ சைத்திர மாப்பு பார்த்த உடனே அவருடைய வாயில வந்து புல்லு கட்டை வச்சுட்டு தூரத்துலேருந்து இவங்க மூணு பேரும் நாலு பேரும் சாஷ்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. இவங்க மூணு பேர் நமஸ்காரம் பண்ணால் சின்ன பையன் பார்த்துட்டே இருக்காரு. இவங்க மூணு பேர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தரையில் விழுந்து ஒரு தண்டை விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விழுந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க சைத்திர மாப்பிட்ட. சைத்திர மாப்பிட்ட அவங்க பிரார்த்தனை சொல்கிறாங்க பண்ணுறாங்க, மகாபிரபு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம், நீங்கள் வந்து ஜெகாய் மதாய் போன்றவங்களையும் விடு வச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எங்களை மாதிரி ஆளை நீங்கள் பார்த்ததே இல்லை, நாங்கள் வந்து ஜெகாய் மதாயோட ரொம்ப மோசமானவங்க, ஜெகாய் மதாயாவது பிராமண குலத்தில் பிறந்து நவதீபத்தில் வாழ்ந்துருந்தாங்க, ஆனால் நாங்கள் பாருங்கள் நாங்கள் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப கீழினான ஆட்கள்கிட்டலாம் மேய்ச்சர்கள்ட்டெல்லாம் வேலை பார்க்குறோம். எங்களுடைய தர்மத்தை நாங்கள் ஒழுங்காக சரி வர செய்யலை. நாங்கள் இருக்கிறதுலேயே இந்த உலகத்திலேயே வந்து இந்த மூணு உலகத்திலையும் இருக்கிறதுலே மிக மிக கடைநிலையான கீழ்நிலையான ஆத்மாக்கள். இந்த மூணு உலகத்திலையும் கடத்தரமான கீழ்நிலையான ஆத்மாக்கள் நாங்கள் தான். எங்களோட ஒரு கீழ்நிலையான துர்பாக்கியமான ஆத்மாக்கள் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் உண்மையாலுமே கருணை வாய்ந்தவர்னா உங்கள் கருணைக்கு நாங்கள் தான் பாத்திரமானவங்க. நீங்கள் எங்களை விடுவிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேருக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப கடல்நிலையாக ஆத்மாக்களை நீங்கள் விடுவிச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு உங்கள் பேருக்கு அதுதான் மிக மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஜெகாய மாதாவை விட நாங்கள் 1000, 10,000 மடங்கு, 1,000,000 மடங்கு வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமானவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையாக பணிவாக ரொம்ப ரொம்ப பணிவான பிரார்த்தனைகளை வந்து செலுத்துகிறாங்க. அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய எளிமை, அவங்களுடைய தூய்மை இதெல்லாம் பார்த்து சைதன் மாப்பு வந்து அப்படியே அவங்க மூன்று பேரும் உயர்த்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி தழுவிக்கிறார். ஓ ரூப் சனாதன், அனுப்பமா நீங்கள் வந்து உங்களுடைய பணிவு போதும், உங்களோட பணிவு உங்களுடைய பணிவான பிரார்த்தனைகள் நிறுத்துங்க. நீங்கள் அது வந்து என் இருதயத்தை அப்படி உருக செய்யுது, என்னால் தாங்க முடியல. நீங்கள் வந்து எப்பவுமே நித்தியமான சேவகர்கள், நீங்கள் எப்பவுமே நித்தியமானவங்க என்னுடைய சேவகர்கள். நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைதன் மாப்பு வந்து அவங்கள திரும்ப திரும்ப ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மூணு பேரும் சைதன் மாப்பு பேசிட்டு இருக்காங்க. சைதன் மாப்பு எங்களை தயவுசெய்து பௌதி விடுவிக்கணும். நீங்கள் சைதன் மாப்பு சொல்கிறாரு, இன்னிலேருந்து உன் பேர் சனாதன், உன் பேர் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை மாத்திர தீட்சையை கொடுக்குற. நீங்கள் எப்பவும் நாம சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சைதன் மாபுரு ஆசீர்வதிக்கிறார். தென் சைதன் மாவட்ட அவங்க கேட்டுக்கிறாங்க, மகாபிரபு நீங்கள் இங்கே இருக்காதிங்க, அந்த முகலாய மன்னன் வந்து உங்கள் மேலே பொறாமை கொண்டு கொள்ளுவார், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து துன்பத்தை ஏற்படுத்தலாம். ஆக்சுவலி நீங்கள் முழுமதுற கடவுள், உங்களுக்கு யாரும் துன்பத்தை ஏற்படுத்த முடியாது. இருந்தாலும் அந்த முகலாயன் வந்து ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் விருந்தாவனம் போகணும்னு பிரயாணத்தில் இருக்கீங்க, அப்போ அதுக்கு இடையூறு வரக்கூடாது. அதனால தயவுசெய்து நீங்கள் சீக்கிரமாக உடனே இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சனாதன் கோஸ்வாமி சொல்கிறாரு, பகவானே நீங்கள் விருந்தாவனத்துக்கு போகிறீங்க, விருந்தாவனத்துக்கு இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துட்டு போகாதீங்க, உங்களால் அங்கே வந்து இவ்வளோ கூட்டத்தை அழைச்சி போனீங்கன்னா நீங்கள் வந்து கிருஷ்ணாவோட லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ண முடியாது. யாரோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் கூட கூட்டிகிட்டு போங்க, இவ்வளோ பேர் கூட நீங்கள் விருந்தாவனுக்கு போக வேண்டாம். லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் உங்கள் கூட வந்தாங்கன்னா நீங்கள் விருந்தாவனத்தில் கிருஷ்ணாவோட லீலைகளை நீங்களால் தியானம் பண்ண முடியாது, அந்த ஸ்மரணத்தில் உங்களுக்கு இருக்கிற ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சனாதன் கோஸ்வாமி வேண்டிக்கிறார். சனாதன் கோஸ்வாமி கேட்டோன்னே சைதன் மாபுரு அன்றைக்கே அங்கேருந்து கிளம்புறாரு. அதே போல் சைதன் மாபுரு என்ன பண்ணார்னா எல்லாரும் கூட போகாமல் அவர் மட்டும் விருந்தாவனுக்கு போக முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுப்பமா மூணு பேரும் ராம் கேளு சைதன் மாபுரி கருணை பெற்றாங்க, சைதன் மாபுரு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த இடம்லாம் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். ராம் கேளியில் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி தங்கியிருந்த இடங்கள், அவங்க அந்த அந்த மரங்கள், அந்த சூழ்நிலை எல்லாம் இன்றும் வந்து அப்படியே மாறாமல் இருக்குது. இப்போ போனாலும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்களுக்கு வந்து எல்லா விதமான பௌதிக, ஏற்கனவே அவங்க பௌதிக பற்றுதல் எதுவும் கிடையாது, அவங்க பேரளவு தான் வந்து அந்த உத்தியோகத்தில் இருந்தாங்க. ஆனால் சைதன் மாபு சந்தித்ததுக்கப்புறம் திரும்ப அவங்களுடைய அந்த உணர்வானது சைதன் மாபுட போய் சேரணும், அவருடைய இயக்கத்தில் சேரணும், அவருடைய கைகளை திருடு பண்ணணுங்கிற ஆர்வம் மேலும் அதிகரிக்குது. ஏற்கனவே அவங்க வந்து எப்படா இந்த பௌதிக வாழ்க்கையில விழுவிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பௌதிகத்தில் துளிகூட பற்றுதல் கிடையாது. அவங்க மிகப்பெரிய ஜமீன்தார்கள். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் பாடுறாரு, தத்வா தூர்ண மசேஷ் மண்டலபதி சதா துச்சவா. இந்த கோஸ்வாமிகளாம் பெரிய பெரிய மண்டலபதிகள், ஜமீன்தார், பெரிய பெரிய ஜமீன்தார் வந்து இவங்க கை கட்டி நிற்பாங்க. ஏன்னா அப்பவே லட்சக்கணக்கான வராகங்கள் பொற்காசுகள் சம்பாதிக்கிறவங்க, இவங்க மிக உயர்ந்த பதவியில் இருந்தவங்க. ஆனால் அதெல்லாம் துச்சமாக விட்டுட்டாங்க. சைத்திரமா அப்படிய சேவைக்காக, கிருஷ்ணாவுடைய சேவைக்காக, கிருஷ்ணாவுடைய பக்தி தொண்டு தான் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பௌதிக வசதிகளை வந்து துச்சமாக தூக்கி எறிஞ்சாங்க கோஸ்வாமிகள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்து சைத்திர மாபுடைய இயக்கத்தில் சேரணும்னு ஆர்வம் இருந்தது. அந்த சைத்திர மாபுரு சந்திச்சதுக்கப்புறம் அந்த மார்பு மேலும் அதிகரிச்சுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரூப கோஸ்வாமி அனுப்பமாகவும் வேலையை விட்டு போயிடுறாங்க. நவாப் ஹுசீன் சாவுடைய வேலையிலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க, தப்பிச்சு நேராக சைத்திர மாபுரு பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. யார், ரூப கோஸ்வாமியும் அனுப்பமாகவும். இப்போ சனாதன் மட்டும் மாட்டின்றார். சனாதன் வந்து அவருக்கு தெரியாது அவங்க போனது. தென் என்ன ஆயிடுச்சு, சனாதன் வந்து காலையில் பார்க்குறாரு, அனுப்பமாக ரூபாவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மன்னருடைய காரிய தேசியாக இருந்தீங்க, உங்களை நான் மீட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து சைதன் மாவட்டம் போகிறோம், நீங்களும் சீக்கிரமாக வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு எடுத்துகிட்டு கங்கையை கலந்து அவங்க போயிடுறாங்க. தென் சனாதன் கோஸ்வாமி வந்து அவருக்கும் ஏடாது நம்மளும் போக முடியலேன்னு ரொம்ப ஏக்கம், நானும் சீக்கிரம் போகணும், நான் எப்போ சைதன் மாவட்டம் போய் சேர போகிறேன், நான் எப்போ அவருடைய கைங்கிறது ஈடுபட போகிறேன்னு சனாதன் கோஸ்வாமி இயங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏறக்குறைய அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பௌதிக வேலை பௌதியத்தில் வேலை பார்க்குறதுக்கு என்னமே போயிடுச்சு. நான் வந்து மன்னருக்கு கீழே வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லை அவன் ரொம்ப அசுரத்தன்மை வாய்ந்த, அவன் வந்து மாடுகளை எல்லாம் கொண்டு பிற உயிர்களை கொண்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி உள்ளவங்க நான் ஏன் சேவை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. அதனால வரப்பட்டாரு வேலைக்கு போகாம வீட்டில இருந்து பக்தர்கள் கூட வந்து பாகவத படிக்கிறார். எல்லா பக்தர்களும் வராங்க, இந்த பக்தர்கள் வந்து தினமும் பாகவத படிக்கிறார். சனாதன கோசாமி ரொம்ப நாளா வேலைக்கு வரவே இல்லை. ராஜா என்ன பண்ணாரு, நவாப் ஹுசைன் ஷா வந்து தன்னுடைய சேவகர்கள் அனுப்புறாரு, நீங்க போய் பார்த்துட்டு வா என்ன பண்றாருன்னு. அவங்க வந்து பாத்துக்கிறாங்க, சனாதன கோசாமி எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்னு சொல்லிட்டு தன் வைத்தியர் அனுப்புறாரு. வைத்தியர் அனுப்பிச்சு போய் பாருங்க அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. வைத்தியர் சொன்ன அவருக்கு ஒண்ணும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு, அவர் பக்தர்கள் உட்காந்து பாகவத படிச்சுட்டு இருக்காரு, பாகவத படிச்சுட்டு இருக்காரு. நேரம் வந்து நவாப் ஹுசைன் ஷா வர்றாரு, பயங்கர கோபமா வர்றாரு. கோபமா வந்துட்டு சனாதன் கோசாமி பேசுறாரு, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்க சகோதரர் ரெண்டு பேரும் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ரூபாவும் அனுப்புமாவும் என்கிட்ட சொல்லாம இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க, என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்க அப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நீங்க என்னடானா வேலைக்கே வராம வீட்டுல உட்காந்து பக்தர்களோட பாகவதம் படிச்சுட்டு இருக்கீங்க, தயவுசெய்து நீங்க திரும்ப வாங்க, நான் வந்து இப்போ ஒரிசா மேல படையெடுக்க போறேன், நீங்க என் கூட வரணும், நீங்க என் கூட வந்தாதான் அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் என்ன வழி நடத்திட்டு போகணும். ஏன்னு சனாதன் சொல்லார், இல்லை முடியாது நான் வரமாட்டேன், எனக்கு வேலை பார்க்குற இஷ்டம் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன. ஏன் அவருக்கு ரொம்ப கோவம், நவாப் ஹுசைன் ஷாவுக்கு பயங்கரமான கோவம். கோவம் வந்து நீ வந்து வேலைக்கு வராமல் இங்கே உட்காந்து பாவாதமாக படிக்கிற அப்படின்னு சொல்லி சனாதன் கோசாமி பிடிச்சி ஜெயிலில் போட்டுரு, பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிரு. ஏன் சனாதன் கோசாமி ஓகே, பக்தருக்கு எங்கே இருந்தா என்ன, அவர் வெளியில இருந்தானே உள்ள இருந்த எல்லாமே வந்து கிருஷ்ணாவுடைய ஸ்மரணத்தில் தான் இருப்பார். ஆனாலும் சனாதன் கோசாமிக்கு இப்போ என்ன வருத்தம்னா, அவர் நம்ம ஜெயிலில் போட்டானே, இப்போ நவாப் ஜெயிலில் போட்டால் எப்படி நான் தப்பிக்கிறது, இப்போ எப்படி நான் சைதன்மாவிட்ட போவேன், சைதன்மாவுடைய சேவையில் எப்படி நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. ஏன் ரூபகோசாமி தெரிய வந்தது, அவங்க ரெண்டு பேரும் ரூபகோசாமியும் அனுப்பமாவும் நவாப் ஹுசைன் ஷா விட்டு வந்தோடனே அவன் கோவப்பட்டு சனாதன் கோசாமி எப்படி ஜெயிலில் போட்டான்னு தெரிஞ்சு போயிட்டான். தென் ரூபகோசாமி வந்து சனாதன் கோசாமி லெட்டர் போடுறார், கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு 10,000 பொற்காசுகள் வச்சுருக்கேன், அதை எடுத்து நீ எப்படியாவது பயன்படுத்தி இந்த ஒரு வியாபாரத்தை கொடுத்து வச்சுருக்கேன், அது நமக்கு பின்னாடி தேவைப்படும்னு கொடுத்து வச்சிருந்தேன், அது எப்படியோ எடுத்து நீ அதை பயன்படுத்தி நீ எப்படியோ தப்பிச்சு வந்துரு, சீக்கிரமா வந்துரு நீ அப்படின்னு கடிதம் மெசேஜ் அனுப்புற. ஏன் சனாதன் கோசாமிக்கு தெரிஞ்சது, ரூப கோசாமி வந்து 10,000 பொற்காசுகள் வச்சிருக்காங்க, இந்த நபர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க, இப்போ அதை எப்படி பயன்படுத்துறது, ஒரு ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கார், வெளியே உள்ள காவலாளி வெளியிருக்கான், வெளியே போக முடியாது. ஏன் சனாதன் கோசாமி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இந்த காவலாளிகிட்ட, நீ ஒரு முசல்மான் நானும் ஒரு முசல்மான், என்னை வந்து இப்படி ஜெயிலில் போட்டு வச்சா நான் எப்படி வந்து மெக்காவுக்கு போவேன், நான் மெக்காவில் போய் ஆண்டவரை தொழுகணும், ஸோ அதுக்கு நீ வந்து உதவி செய்யலைனா அந்த பாவம் ஒன்று தான் வந்து சேரும், ஸோ நீ பாவம் செய்ய விரும்புறியா இல்லை என்னை வந்து ஆண்டவரை தொழுகிறதுக்கு நீ ஏற்பாடு செய்யறியா, நான் உனக்கு இவ்வளோ பொற்காசு இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பொற்காசு இருக்குது நான் தரேன் உனக்கு, அதை நீ வச்சுக்கோ, அதை வச்சுட்டு என்னை நீ ஒட்டினா நான் இங்கே யாருக்கும் தெரியாது, நான் உடனே தப்பிச்சு போயிடுவேன், இங்கேருந்து அப்படியே குதிச்சு கங்கையை கடந்து நான் போயிடுவேன், நான் மெக்கா போகணும், தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திரமாக பேசுகிறார். ராஜதந்திரமாக பேசிட்டு என்ன பண்ணார், அந்த காவலாளிக்கு வந்து பணம் கொடுத்துரு, பொற்காசுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து தப்பிச்சு வந்துடுற, தப்பிச்சு விட்டா போதுன்னு அப்படி ஓடி வந்து தப்பிச்சு வந்துடுற, தப்பிச்சு வர்றார். கூடவே அவருடைய செக்ரட்டரி, அவருடைய காரியதேசி வந்து ஈஷானான்னு ஒரு பக்தர் இருந்து அவரும் கூட வர்றார், ரெண்டு பேர் வராங்க. இந்த பொற்காசுக்கெல்லாம் வந்து அந்த காவலாளியில் கொடுத்துட்டு ரெண்டு பேர் வராங்க. இப்படி வர வழியில் காடுகள் மலைகள் அதெல்லாம் பல பல புதர்கள்லாம் தாண்டி வராங்க. தாண்டி வந்துட்டு ஒரு ராத்திரி வந்து ஒரு இடத்துல தங்க, ஒரு விடுதியில் தங்க வராங்க, ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்தில் தங்க வராங்க. அந்த சத்திரக்காரனு தெரிஞ்சு போயிடுத்து இவர் வந்து சனாதன் கோசாமி இவர்கிட்ட நிறைய பொற்காசுகள் இருக்குது, ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த காசு எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சனாதன் கோசாமிக்கு, சனாதன் கோசாமி ஒரு ராஜதந்திரி, ஏன்னா இவ்வளோ நாள் அரசியல் விவகாரம் பண்ணிட்டு இருந்தார்ல, அவருக்கு தெரியும் அடுத்தவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்க. அவர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே யாருன்னே தெரியாது, அந்த சத்திரத்து ஓனருக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் யாருனே தெரியாது, மரியாதை பயங்கரமான மரியாதை கொடுக்குறாரு, வாங்க உட்காருங்க நீங்கள் வந்திருக்கீங்க அவங்களுக்கு என்ன சேவை பண்ணணும் அப்பவே புரிஞ்சுக்கிறாரு, ஓ இவன் வந்து நம்மளை ஏதோ திட்டம் போடுறான். அப்போது சனாதன் வந்து ஈஷான்ட்ட கேட்குறாரு, ஈஷான் நீ எதாவது வச்சிருக்கியா பாக்கெட்டில், பையில் எதாவது வச்சிருக்கியா. அப்போ ஈஷான் சொன்னார், மீது உள்ள கோல்டு காயின் என்கிட்ட இருக்குது, அவனுக்கு கொடுத்தது போக மீது உள்ள தங்கனா நான் வச்சிருக்கேன், ஏன் வச்சிருக்கீ நீ, அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர வேண்டியதானே, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அவன் நம்மளை கொல்ல போறான், திட்டம் போட்டான், நம்ம அவனை தெரிஞ்சு போச்சு நம்மகிட்ட கோல்டு காயின் தங்க நாணயம் இருக்குன்னு அவன் நம்மளை கொண்டுடுவான். ஸோ சனாதன் கோசாமி என்ன பண்ணாரு, நேராக போய் அவர்கிட்ட இந்த கோல்டு காயின் எடுத்து கொடுத்தாரு, எங்களுக்கு இது வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க, தயசு எங்களுக்கு வந்து இந்த கங்கையை கடந்து போறது மட்டும் எங்களுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சரான் கோசாமி முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றாரு. கோல்டு காயின்லாம் தங்க நாடுன்னு கிடச்சோடனே அவனுக்கும் உங்களை கொள்ளணுங்கிற என்ன போயிடுச்சு. சரி, அவங்க பிரயாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். தென் சனாதன் என்ன பண்ணாரு, சரி இனி நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னு மீதி உள்ள கொஞ்சம் கோல்டு காயினை வந்து ஈஷான்ட்ட கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் கையோட சரான் கோசாமி பிரயாணம் பண்ணுறாரு. பல காடுகள்லாம் தாண்டி நதிகள்லாம் தாண்டி வந்து அவர் வந்து ஹாஜிப்பூர்ங்கிற இடத்துக்கு வர்றாரு. இந்த ஹாஜிப்பூர் வந்து இப்போ இருக்கிற பாட்னா பக்கத்தில் இருக்கு. ஸோ அந்த இடத்துல சனாதன் கோசாமியுடைய பிரதர் இல்லா அந்த மருமகன் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீகாந்த் அப்படின்னு. அவர் வந்து சனாதன் கோசாமி வராரு தெரிஞ்சவொடனே அவரை வரவேற்று அவருக்கு உபசாரம் பண்ணுறார், பண்ணி தங்களோட ரெண்டு நாள் தங்க வைக்கிறார். நீங்கள் இங்கேயே இருங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் இங்கே எங்கேயும் போகிறீங்க, நீங்கள் ஏன் கூட இருங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் வந்து சனாதன் கேட்குறாரு. சனாதன் சொல்ற, இல்லை இல்லை, நான் சைத்திர மாவட்டம் போகணும், நான் அவரை பார்க்கணும், நான் அவருடைய சேவையில் ஈடுபடணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அவருக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனாதன் வந்து அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ணுறாரு. ஸ்ரீகாந்த சொல்கிறாரு, சரி நான் உங்களுக்கு எதாவது வேணும், எதாவது உதவி செய்யுமா, எதாவது தரணுமா உங்களுக்கு, உங்களுக்கு பணம் எதாவது வேணுமா, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என்னை நீ அனுப்பிச்சினா போதும் அப்படின்னு. சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்பளி தரேன், என்கிட்ட புதுசாக ஒரு கம்பளி இருக்குது, அது கொடுக்குறேன், அது உங்களுக்கு குளிரில் எல்லாம் தாங்க, நீங்கள் என்ன நைட்டு பகல்லாம் பிரயாணம் பண்ணுறீங்க, குளிராக இருக்குது, அப்போ அந்த குளிர் தாங்கிறதுக்காக நான் ஒரு கம்பளி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசு கம்பளத்தை கொண்டு வந்து ஸ்ரீகாந்தை வந்து சரணன் கோசாமிக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு சரணன் கோசாமி தன்னுடைய யாத்திரையை தொடர்றார். இப்படி பல பல இடங்களில் வந்து இரவு பகலாக பிரயாணம் பண்ணி ரொம்ப களைச்சி போய் சரணன் கோசாமி ஒரு வழியாக வாரணாசி வர்றார். காசி இருக்கிற பனாரஸுக்குள்ளே வாரணாசி காசி வர்றார். அங்கே தான் சைத்தன் மாவட்டம் தங்கியிருக்கார். அங்கே வந்து சந்திரசேகராச்சாரியன் ஒரு பக்தர் இருக்கார். சந்திரசேகராச்சாரியர் தபால் மிஷன் ரெண்டு பக்தர் அங்கே இருக்காங்க. ஸோ சந்திரசேகராச்சாரிய வீட்டு தான் சைத்தன் மாவட்டம் தங்கியிருக்கார். ஸோ சனாதன் வந்து சந்திரசேகராச்சாரிய வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப அடக்கமாக நிற்கிறார், பணிவாக நிற்கிறார். சைத்தன் மாவு சொல்கிறாரு, சைத்தன் மாவு உள்ளே சொல்கிறார், அங்கே ஒரு பக்தர் வந்திருக்காரு போய் கூட்டின்னு வாங்குறது. இவர் வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. சந்திரசேகர் நினச்சிக்கிறாரு, பக்தர்னா வந்து மொட்டை போட்டு சிக்கா வச்சு திலக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, கட்டி மாலை போட்டிருப்பாங்க, வைஷ்ணவ ஆடையில் இருப்பாங்க, அந்த மாதிரி யாரும் இல்லையே. சைத்தன் மாவு சொல்கிறார், இல்லை திரும்ப சொல்கிறார், அங்கே ஒரு பக்தர் வந்திருக்கா நீ அழைச்சின்னு வாங்குறாரு. இவர் திரும்ப வந்து பார்த்தா வைஷ்ணவர் யாரும் இல்லை. இல்லை இல்லை மகாபிரபு, அங்கே ஒரு மக முசல்மான் தான் நின்றுட்டுருக்கான், தாடிலாம் வச்சுருக்கான், அவர் பார்த்தா முசல்மான் மாதிரி இருக்குது, ஒரு நேச்சர் மாதிரி இருக்குது, அவர் முசல்மான் இல்லை, அவர் உள்ள வரச்சுல அவர் அழைச்சிட்டு வரல அப்படின்னு. அப்போது சனாதன் கோசாமி ரொம்ப அடக்கமாக வந்து சைத்தன் மாவட்ட பாதங்களை சாஷ்டமாக எழுதி நமஸ்காரம் பண்ணுறாரு. சைத்தன் மாவட்ட தன் தாமரை பாதங்கள் எடுத்து சனாதன் கோசாமி தலையில் வச்சு ஆசீர்வதிக்கிறார். சனாதன் நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிட்டேனி, நீ வந்து பௌதிக வாழ்க்கைங்க நரகத்துலேருந்து விடுபட்டுட்டேன். பௌதிக வாழ்க்கைங்கிறது ரௌரவங்கிற நரகம் மாதிரி மிக கொடூரமான நரகம் அது. யார் ஒருத்தர் வந்து பௌதிக வாழ்க்கையில் புலன்பு அனுபவிக்கணும், பௌதியத்தில் பற்றுதல் இருக்குது, பௌதியத்தில் முன்னேற்றம் அடையணும், பௌதியத்தை விட முடியாமல் யார் இருக்காங்களோ அவங்க நரக வாழ்க்கையில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ கிருஷ்ணா வந்து உன்னை காப்பாற்றிட்டாரு, உன்னை பௌதிக வாழ்க்கைக்கு நரகத்துலேருந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சைதன் மாபுரு சனாதன் கோசாமியை கட்டி தழுவுறதுக்காக வர்றார். சனாதன் கோசாமி ரொம்ப நாளாக பிரயாணம் பண்ணி வந்ததுனால அவருக்கு சரியாக அவருடைய வஸ்திரங்கள்லாம் அழுக்காயி, அவருக்கு தாடியெல்லாம் வந்து மீசையெல்லாம் வந்து உடம்பெல்லாம் அசுத்தமாயிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்கு. அவர் சைத்தன் மாபுரு முன்னாடி போகிறதுக்கே சைத்தன் மாபுரு முன்னாடி நிற்கிறதுக்கே அவர் கூச்சமாக இருக்குது. அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு. சைத்தன் மாபுரு கிட்ட போய் அவரை கட்டி தழுவுறதுக்காக போகிறாரு. இல்லை இல்லை மகாபுரு என்னை தொடாதீங்க, நான் ரொம்ப அசுத்தமாக இருக்கேன், ரொம்ப அழுக்காக இருக்கேன், நான் குளிக்கல, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது, என் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, என்கிட்ட வராதிங்க நீங்கள். என் சைத்தன் மாபுரு வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி எடுத்து ஆளிக்கணும் பண்ணி கட்டி தழுவி வைக்கிறார். கட்டி தழுவின்னு சொல்கிறார், சனாதன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சனாதன் சொல்கிறார், எனக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியாது, எனக்கு நீங்கள் தான் எல்லாம், எனக்கு நீங்கள் தான் என்ன பௌதிக துன்பத்தை விடுவிச்சிங்க அப்படின்னு சைத்தன் மாபுரு பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழற சனாதன் சார். அண்ட் மகாபிரபு சொல்கிறாரு, சரி நீ வந்து குளிச்சு ரெடி ஆகிவா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். சனாதன் கோசாமி போயிட்டு ஷேவ் பண்ணி ஷேவெல்லாம் பண்ணி சிக்காலாக வச்சுட்டு குளிச்சு ரெடி ஆகி வர்றார். அப்போ வந்து சந்திரசேகர் ஆச்சாரியர் வந்து அவருக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறார், புதுசாக வைஷ்ணவ ட்ரெஸ் கொடுக்குறார். சனாதன் கோசாமி சொல்கிறார், எனக்கு வேண்டாம், எனக்கு புது ட்ரெஸ் வேண்டாம், நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ் பழசு எதாக இருந்தால் கொடுங்க. பாருங்கள் சனாதன் கோசாமி வந்து சைத்தன்மா அப்படி பக்தர்களே மிக மிக பணிவான ஒரு எளிமையான வைஷ்ணவர். அதாவது சைத்தன்மா அப்படியே பக்தர்களை வந்து ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியர் நாமத்துக்காகவே சைத்தன்மா அப்படி நாமாச்சாரியர் அந்த அந்தஸ்து கொடுத்துருந்தார். எப்பவும் ஹரிதாஸாவுக்கு நாம உச்சாரணம் பண்ணிகிட்டே இருந்தார். அதுபோல் சனாதன் கோசாமி இவங்க வந்து இவங்க எல்லாருமே ஹரிதாஸ் தாக்கூர் ஆகட்டும், சனாதன் கோசாமி ஆகட்டும், ரூபகோசாமி சைத்தன்மாவுடைய பக்தர் எல்லாமே மிக மிக எளிமையானவங்க தான், பணிவானவங்க தான். ஆனால் அந்த பணிவுக்கு சிகரமானவர் சனாதன் கோசாமி, ரொம்ப ரொம்ப சிகரம் அவர். ஏன்னா அவரு அவர் நினைச்சா அந்த புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம். அவர் வேணாம், எனக்கு புது வஸ்திரம் வேணாம், எனக்கு பழைய நீங்க யூஸ் பண்ண வஸ்திரம் இருந்தால் கொடுங்க, அது போதும்னு வாங்கி போட்டுக்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தபால் மிஷினர் அவர் வீட்டுக்கு விருந்துக்காக கூப்பிட்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிடுவாங்க. இல்லை இல்லை, நான் விருந்து சாப்பிட விரும்பல, நான் எங்கேயாவது பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்னு விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான பக்தி, ஒரு பணிவான பக்தி வந்து சனாதன் கோசாமி வெளிப்படுத்தினார். அது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய துறவரம், அவருடைய எளிமை, அவருடைய பணிவு, அவருடைய சிம்பிளிசிட்டி, ஹுமிலிட்டி, இது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைத்தன்ய மகாபிரபு வந்து சனாதன் கோசாமியில் தன்னுடைய முழு கருணையும் சனாதன் கோசாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுக்குறாரு. இந்த பனாரஸில் வந்து, வாரணாசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் சைத்தன்ய மகாபிரபு வந்து சனாதன் கோசாமி சைத்தன்யாவுடைய சங்கத்தில் இருக்கார். ஒரு நாள் சனாதன் கோசாமி போய் ரொம்ப பணிவாக அடக்கமாக சைத்தன்ய மகாபிரபு போய் கேட்குறாரு, மகாபிரபு என்னை ஜனங்கள்லாம் மிகப்பெரிய பண்டிதன்கிறாங்க, நான் மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன், நிறைய சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன், வேதங்கள் படிச்சிருக்கேன், புராணங்கள் படிச்சிருக்கேன், உபநிஷத்துங்கள் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய மொழிகள் தெரியும், நான் ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்து என்ன புகழ்கிறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எனக்கு நான் யாருன்னு தெரியல, தயவுசெய்து நான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சாஸ்திரமாக சைத்தன்யாவுடைய தாமரை பாதங்கள் வந்து கேட்குறாரு. கியாமி ஆமே மோரே ஜாபா தாபா த்ராய், மகாபிரபு நான் யாருன்னு சொல்லுங்க, நான் ஏன் இந்த மூணு வகையான துன்பத்தில் கஷ்டப்படுறேன், ஸோ தயவுசெய்து என்ன நீங்கள் எனக்கு நீங்கள் அந்த அறிவுரை கொடுங்க. இதுதான் ஒரு சீடர். ஒரு சீடர் வந்து எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் குரு முன்னாடி போய் தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சடன் அடைகிறார். தான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே கிடையாது, தெரியாது, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், நான் ரொம்ப துர்பாக்கியசாலி, ஸோ தயவுசெய்து என்ன பௌதிக துன்பத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு சரான் கோசாமி. ஒரு சீடர் எப்படி இருக்கணும், ஒரு ஆன்மீக குருகிட்ட போகக்கூடிய ஒரு சீடர் எப்படி பணிவாக அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். உண்மையில் சனாதன் கோசாமி மிக உன்னதமான பக்தர், சைத்தன்யாவுடைய சகாக்கள் ஒருத்தர். ஆனால் இந்த உலகத்தில் அவர் தோன்றி நிறைய விஷயங்களை முன்மாதிரி வாழ்ந்து காமிக்கிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அவங்களை எல்லாம் அழைச்சின்னு வந்தது அதுதான். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே வந்து பக்தருடைய ரூபத்தில் வந்ததுக்காக, கிருஷ்ணாவே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்க. எதுக்கு கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க, ஒரு பக்தர் எப்படிலாம் இருக்கணும்னு காமிக்கிறதுக்காக. அதே போல சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள், மகாபிரபு பக்தர்கானே வைராகிய பிரதான, சைத்தன்யாவுடைய பக்தர்கள்லாம் அவருடைய சகாக்கள்லாம் மிக மிக வைராக்கியமான பக்தர்கள், ரொம்ப எளிமையானவர்கள், பணிவானவர்கள், துறவரத்துக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தன் எப்படி வாழணும், பௌதிக பற்றிலிருந்து எப்படி விடுபட்டிருக்கணும், பௌதிக விஷயங்களை சிந்திக்கக்கூடாது, உடன்பத்தை சிந்திக்கக்கூடாது, அவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய நினைவில் இருக்கணும், கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும், கிருஷ்ணன் மேலே எப்படி அன்பு வெளிப்படுத்துறது, பக்தர்களுக்குள்ள எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணற்ற அற்புதமான விஷயங்களை நம்மகிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு பக்தன் எப்படி வாழணுங்கிறத ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிக்கிறதுக்காக அந்த கோஸ்வாமிகளை வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்ம முன்னாடி காமிச்சாங்க. அவங்கள வந்து நம்ம முன்னாடி வாழ வச்சு காமிச்சாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு பக்தன் எளிமையாக இருக்கணும், இப்படி தான் ஒரு பக்தன் பணிவாக இருக்கணும், இப்படி தான் ஒரு பக்தன் அடக்கமாக இருக்கணும், இப்படி தான் ஒரு பக்தன் இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும் ஒரு பக்தனுங்கிறத கோஸ்வாமிகள் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு காமிச்சாங்க. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணையோட சனாதன கோசாமி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் மிக மிக உன்னதமான தத்துவங்களை போதிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு வந்து மூணு வகையான துன்பங்களை பற்றி சொன்னார், மூன்று வகையான குணங்களை பற்றி சொல்கிறாரு, பிறப்பு இறப்பு பற்றி சொன்னாங்க. இப்படி ஒட்டுமொத்த வைஷ்ணவ சித்தாந்தம், வைஷ்ணவ தத்துவங்களை வந்து சனாதன கோசாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு போதிக்கிறார். ரொம்ப அற்புதமாக அது வந்து கிட்டத்தட்ட சைத்தன்ய சரிதாபத்தில் மிக விரிவாக இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு போதனைகள், சனாதன கோசாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த போதனைகள் வந்து சைத்தன்ய சரிதாபத்தில் மிக மிக விரிவாக இருக்கும். அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சனாதன கோசாமிக்கு, மூணு வகையான துன்பங்கள், மூணு வகையான குணங்கள், அப்புறம் பௌதிக துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறது, ஜீவாத்மா கிருஷ்ணாவுடைய ஜீவாத்மாவுக்கு பகவானுக்குள்ள தொடர்பு என்ன, சம்பந்தா அபிதேயா பிரயோஜனா, சம்பந்தா பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. ஆக்சுவலி சனாதன குரு சம்பந்த ஆச்சாரியர். ஸோ சனாதன கோசாமி வந்து நமக்கு சம்பந்த ஆச்சாரியர், கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள சம்பந்தங்களை குறித்து மிக அற்புதமான புஸ்தகங்கள்லாம் கொடுத்துருக்காரு சனாதன கோசாமி. ஸோ அதே போல் அவர் பக்தி சித்தாந்த ஆச்சாரியர். ஸோ பக்தி சித்தாந்த ஆச்சாரியர்னா பக்தி சம்பந்தமான எல்லா சித்தாந்தங்களையும் சனாதன கோசாமி நமக்கு போதிக்கிறார். ஸோ அதனால் சனாதன கோசாமி சைத்தன்ய மகாபிரபு கேட்டுட்டார். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, சம்பந்தானே என்ன, பிரயோஜனானே என்ன, எப்படி நம்ம பகவான் வந்து இந்த பகவான் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அப்படி அது எப்படி நடைமுறையில் பயிற்சி பண்ணுறது, எப்படி நம்ம பகவானை அடையிறது, நம்ம மனித வாழ்க்கை லட்சியம் என்ன, மனித வாழ்க்கை லட்சியம் என்ன, அப்புறம் பக்தியில் என்னென்ன வகை இருக்குது, எது உயர்ந்த பக்தி, அந்த உயர்ந்த பக்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் பக்தி சம்பந்தமான அனைத்து சாஸ்திரங்களையும் வந்து சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோசாமி போதிக்கிறார். எல்லாம் சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இது சம்மந்தமாக நீனும் விரிவாக எழுதணும் நீ. ஸோ சனாதன கோசாமிக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு நான்கு கட்டளை கொடுக்குறாரு. சனாதன கோசாமிக்கு மட்டும் இல்லை, இந்த கோசாமிக்கு எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு நான்கு கட்டளைகள் கொடுத்துருந்தார். இந்த நான்கு கட்டளைகள் என்னென்னா, இது சைத்தன்ய மகாபிரபு அவரே பண்ணணும்னு நினைச்சது, சைத்தன்ய மகாபிரபு அவரே செய்யணும்னு நினைச்சதை வந்து கோசாமி மூலமா அவர் செய்தார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து பூரியில தங்கியிருந்தாரு, அப்போ பிருந்தாவனத்துல இதெல்லாம் பண்ணணும். அப்ப சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துல என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரோ அவருடைய விருப்பங்கள் அனைத்தையும் வந்து அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கோசாமிகள் மூலமா செய்தார். ஸோ முதல்ல வந்து பிருந்தாவனத்துல வந்து புனிதமான ஸ்தலங்களை கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும், கிருஷ்ணாவுடைய லீலைகள் நடந்த இடங்கள், கிருஷ்ணாவுடைய விக்கிரகங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும். அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் இது இது செய்யணும். ரெண்டாவது நிறைய பக்தி சம்பந்தமான சாஸ்திரங்களை எழுதணும், பக்தி சம்பந்தமான எல்லா சாஸ்திரங்களும் எழுதி அதை வந்து பிரச்சாரம் செய்யணும். மூன்றாவது விக்கிரக வழிபாடு, அந்த பிருந்தாவனில் கோயில்களை புதுப்பிச்சு அதில் அதில் உள்ள விக்கிரகங்களுக்கு ஆராதனை பண்ணணும். அது மட்டும் இல்லை, அது ஒரு பக்தர் எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காண்பணும். பக்தி தொண்டு பயிற்சி பண்ணணும், பக்தி தொண்டு பிரச்சாரம் பண்ணணும், புஸ்தகங்கள் எழுதி பிரச்சாரம் பண்ணணும், விக்கிரக ஆராதனை பண்ணணும், கிருஷ்ணா லீலைகள் நடந்த இடங்களை கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும். இந்த நான்கு விஷயங்களும் சைத்தன்ய மகாபிரபு அவரே செய்யணும்னு நினைச்சது. ஸோ அதை வந்து கோசாமிகள் மூலமாக பண்ணார். இதில் ராதா குண்டு ஷாம் குண்டு இருந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து அங்கே இருக்க சமயத்தில் அவர் தான் வெளிப்படுத்தினார், இதுதான் ராதா குண்டு இருந்தாரோ இதுதான் ஷாம் குண்டு இருந்தாரோ. ஸோ மிற்ற இடங்கள்லாம் வந்து கோசாமிகள் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாங்க, ஒவ்வொரு கோயில்களை கண்டுபிடிச்சாங்க, இங்கெங்கே எந்தெந்த விக்கிரகங்கள் இருந்தது. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண லீலை நடந்தது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கிருஷ்ணாவோட லீலையை முடிச்சு போனதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து இந்த லீலை அவரோட லீலையை முடிச்சு இந்த உலகத்தை விட்டு போகும்போது கிருஷ்ணாவுடைய பேரன் வஜ்ரநாப் வஜ்ரநாபர் வந்து இந்த உலகத்துக்கு தலைவர் சக்கரவர்த்தியாக இருந்தார். அப்போ அவர் கிருஷ்ணாவுடைய நினைவாக நிறைய கோயில்களை நிறுவினர், நிறைய கோயில்களை கட்டி அதில் கிருஷ்ணாவுடைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ண வச்சார். அப்போ அதில் நிறைய கோயில்கள் வந்து காலப்போக்கில் முகலாயர்களுடைய படையெடுப்பில் சிதலம் அடைஞ்சு நிறைய பூஜாரி வந்து விக்கிரகங்கள்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க, புதர்களை மறைச்சி வச்சுருந்தாங்க, அது இது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதையெல்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய கருணை சைத்தனோட கருணையினால தான் அது வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு கோசாமியும் ராதா தாமோதர விக்கிரகம் எங்கே இருந்தது, ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத், ராதா கோவிந்த தேவ், இந்த எல்லா விக்கிரகங்களையும் அவங்க திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணாங்க, திரும்பவும் பகவானுடைய அன்பு பரிமாற்றம் பண்ணி அதை திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் அந்த விக்கிரகங்களை ஆராதனை கோயில் கட்டி அங்கே ஆராதனை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே தங்கியிருந்து அவங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மரத்துக்கடியில் தங்கியிருப்பாங்க, சில மணி நேரங்கள் தான் ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க, மீதி நேரம் பூரா கிருஷ்ணாவோட நினைவுலேயே இருப்பாங்க, சாஸ்திரங்கள் எழுதுவாங்க, சாஸ்திரங்களை மொழிபெயர்ப்பு பண்ணினாங்க. அப்புறம் அங்கங்கே கிருஷ்ணாவோட லீலைகளை வந்து விவாதிச்சுக்கிட்டாங்க, எல்லோரும் கிருஷ்ணாவோட லீலைகளை பேசினாங்க, கிருஷ்ணாவோட நினைவில் இருந்தாங்க. இப்படியே தான் அவங்க வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க எல்லாம் ஒன்றாக இருந்து கிருஷ்ணாவோட லீலைகளை பற்றி விவாதிப்பாங்க, சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை பற்றி எங்கே மகிழ்வாங்க. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த 4 கட்டளையும் கொடுத்துட்டு சைத்தன்ய மகாபிரபுவோட நீ விருந்தாவனம் போ, நீ விருந்தாவனம் போய் அங்கேருந்து இதெல்லாம் செய்யணும், இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஆசீர்வதிக்கிறார். அப்படி சனாதன கோசாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வதிக்கப்பட்டு விருந்தாவனம் வந்தார். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் இப்போ நிறுத்திக்குவோம், திரும்ப வந்து விருந்தாவனத்தில் என்ன லீலை நடந்தது, சைத்தன்ய மகாபிரபு வந்து சனாதன கோசாமி விருந்தாவனம் அனுப்பிச்சதுக்கப்புறம் விருந்தாவனத்தில் சனாதன கோசாமி என்னென்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சனாதன கோசாமி வந்து பூரியில் வந்து சைத்தன்ய மகாபிரபு கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க,